بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وأصحابه وأزواجه وذريته وأهل بيته ولجميع أمته أجمعين ما بعد ويقول الله عز وجل في كلامه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرجال قوامون على النساء بما فضل الله بعضهم على بعض وبما أنفقوا من أموالهم فالصالحات قانتات حافظات للغيب بما حفظ الله صدق الله العلي العظيم وقال رسول الله صلى الله عليه وسلم في حديث اتقوا الدنيا واتقوا النساء فإن أول فتنة بني إسرائيل كانت في النساء إلى آخر الحديث أو كما قال رسول الله صلى الله عليه وسلم إلا قهلهم قهلشهلهم إيه ريبن ولمن الله سبحانه وتعالى ورونك سندمان الحمد لله أولا تنسوا كنيتني أتبا تهلوا بشكم من دون شكتب أتبا அந்த அல்லாஹுவை நாடியவர்களை கைவிடாதவன் அவனை நம்பியவர்களை கரை சேர்ப்பவன் அந்த வல்லவன் வையகவால் மக்களின் முடிவுக்காகவும் அவர்களின் நல்ல இறுதி முடிவுக்காகவும் ரசூல்மார்கள் நபிமார்களை வழிகாட்டிகளாக இவ்வுலகத்துக்கு அனுப்பி வைத்தான் அச்சமூகத்துக்கு தலைவராக நம்முடைய உயிரிடம் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஆக்கினான் அண்ணவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி நடந்த உத்தம சஹாபாக்கள் தாபிஊன்கள் அத்பாஉ தாபிஈன்கள் உண்மையான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹு தஆலாவுடைய சலவாத்தும் சலாமும் கியாம நாள் வரைக்கும் உண்டாகட்டுமா அல்லாஹுவின் அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்து இஸ்திகாஃபுடைய நியத்தோடு வீட்டிற்கும் சங்கைக்குரிய உலமாக்களே பெரியவர்களே சகோதரர்களே இளைஞர்களே சிறார்களே வீடுகளில் இருந்து கொண்டு அல்லாஹுடைய தீனுடைய பேச்சுக்களை செயல்படுத்தக்கூடியவர்களே எல்லா நிலைகளிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து அவனுடைய கட்டளைகளை முழுமையாக முடிந்த அளவு எடுத்து நடக்குமாறும் அவனுடைய விலக்கல்களை முழுமையாக தவிர்த்து நடக்குமாறும் முதலில் எனக்கும் அப்பாலுங்களுக்கும் தக்குவாவை கொண்டு வசியத்து செய்து கொள்கிறேன் இத்தப்பா சங்கைக்குரிய சகோதரர்களே ஒரு மரம் இருக்கிறது அந்த மரத்திலே அதில் இரண்டு பகுதிகள் இருக்கின்றன ஒன்று வேருடைய பகுதி மற்றொன்று கிளையுடைய பகுதி ஒரு சிறிய அறிவுள்ளவருக்கும் தெரியும் ஒரு மரம் அது பயனுள்ளதாக பழம் கொடுக்கக்கூடியதாக நிலையானதாக இருக்க வேண்டுமென்றால் அதனுடைய வேர் சரியாக இருக்க வேண்டும் என்பது ஒரு சிறிய அறிவுள்ளவருக்கும் தெரிந்த விடயம் வேரில் பாதிப்புகள் ஏற்படும் பொழுது மரம் பாதிப்புக்குள்ளாக்கப்பட்டு நாளடைவில் அந்த மரம் மரம் அல்ல விறகு என்ற பெயருக்கு தள்ளப்படுகிறது அன்றுக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே சமுதாயம் மனிதர்கள் என்பவர்கள் ஒரு மரத்துக்கு ஒப்பானவர்கள் அந்த மனிதர்களிலும் இரு சாரார் இருக்கிறார்கள் ஆண்கள் பெண்கள் என்று பெண்கள் என்பவர்கள் அந்த மரத்தின் வேரை போன்றவர்கள் ஆண்கள் என்பவர்கள் அந்த வேரின் மரத்தின் கிளையை போன்றவர்கள் ஒரு ஊரின் ஒரு சமுதாயத்தின் ஒரு கிராமத்தின் ஒரு குடும்பத்தின் பெண்கள் சீரற்றவர்களாக ஆகிவிடும் பொழுது ஆண்கள் சீரானவர்களாக இருக்கலாம் சீரற்றவர்களாக இருக்கலாம் அந்த குடும்பம் மிக மோசமான நிலைகளை சந்திக்கும். அந்த சமூகம், அந்த ஊர், அந்த கிராமம் படுமோசமான நிலைக்கு தள்ளப்படும் என்பது நம்முடைய சுத்திக்கு எட்டினாலும் எட்டாவிட்டாலும் அல் குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய செய்தியாக இருக்கிறது. தங்கையானவர்களே, அந்த வகையிலே இன்றைய சமூக நிலை எப்படி இருக்கிறது, மனித சமூகத்தினுடைய நிலை எப்படி இருக்கிறது என்று சுருக்கமாக சொல்வதாக இருந்தால், பத்திரிகைகளை நாம் விரித்தால், வானொலிகளுக்கு செய்தி கொடுத்தால், அழிவுகள் என்ற தலைப்பு தான் அங்கு அதிகமாக இருக்கிறது. சூறாவளி என்றும், நிலநடுக்கம் என்றும், புயல் என்றும், வெள்ளப்பெருக்கு என்றும், இன்னொரு என்ன பல அழிவுகள். அது இயற்கையினுடைய சீற்றங்களாக இருந்தாலும் மனிதன் அவனாக செய்து கொள்ளக்கூடிய உள்நாட்டு போர்களும், ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் இடையிலான போர்கள் என்று எங்குமே மனித சமூகம் அழிக்கப்பட்டுக் கொண்டு வருவதை பார்க்கிறோம். நேற்று அங்கு, இன்று இங்கு, நாளை எங்கு என்று நம்மையும் கேட்க வேண்டிய ஒரு நிலையில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். தங்கையானவர்களே, இஸ்லாம் ஒரு தீர்வு சொல்லும் மார்க்கம், பிரச்சனையை உண்டு பண்ணும் மார்க்கம் அல்ல, பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் மார்க்கம். அந்த வகையிலே மனித சமூகத்தினுடைய சீர்திருத்தம், மனித சமூகம் சீராக இருக்கும் பொழுது உலகத்தினுடைய போங்கும் சீராக இருக்கும், உலகமும் சீரான பாதையில் செல்லும். மனிதனை மையப்படுத்தித்தான் உலகத்தின் இயக்கம் இருக்கிறது. ஒரு ஆசிரியர் தங்களது மாணவர்களிடம் உலக வரைபடத்தை கொடுத்து அதை துண்டு துண்டாக கிழிக்க சொல்லி பின்னர் அதை சரியாக ஆக்குமாறு சொல்கிறார். விளக்கமுள்ள ஒரு மாணவன் உடனே கிழித்து விடாமல் மறுபுறத்தை புரட்டி ஒரு மனித உருவத்தை வரைந்து வைக்கிறார், பிறகு கிழித்து விடுகிறார்கள். இந்த வரைந்த மாணவன் அவசரமாக அதனை சரி செய்து ஆசிரியரிடம் ஒப்படைக்கிறார். ஆசிரியர் எப்படி இந்த உலக வரைபடத்தை மிக விரைவாக நீ சரி செய்தா என்று கேட்ட பொழுது அந்த மாணவர் சொன்னார், பின்னால் நான் ஒரு ஹியூமன் பாடியை, ஒரு மனித உருவத்தை நான் வரைந்து வைத்தேன். மனித உருவத்தில் தலையங்கு இருக்கிறது, காலங்கு இருக்கிறது என்பது அனைவரும் தெரிந்த விடயம். சரி செய்தேன், உலகம் சரியாகிவிட்டது என்று சொன்னார். உண்மையிலே மனிதன் சீராகினால் உலகம் சீராகும். சகோதரர்களே, மனிதன் என்ற அந்த மனித குலம் என்ற மரத்தின் வேர்கள் பெண்கள், கிளைகள் ஆண்கள். இப்பொழுது சிகிச்சை யாருக்கு செய்யப்பட வேண்டும், எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும்? வேர்கள் எல்லாம் மோசமாக இருக்கின்றன, கிளைகள் எல்லாம் ஆரோக்கியமாக இருக்கின்றன என்ற கருத்து அல்ல. இரண்டும் நோய்வாய்ப்பட்டிருக்கிறன என்பதால் உண்மை. சிகிச்சை எங்கிருந்து ஆரம்பிக்கப்பட வேண்டும், யாருக்காக முதலுடைய சிகிச்சை, முதல் உதவி யாருக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற கேள்விக்கு விடை தேடும் பொழுதுதான் நாம் பெண்கள் விடயத்தில் மிக கவனம் செலுத்தப்பட வேண்டும், மிக கவனம் நாம் செலுத்த வேண்டும், மிக அவசரமாக செலுத்த வேண்டும். இல்லாவிட்டால் ஒரு அழிவு, வத்தகூ ஃபித்னதல்லா துஸீபன் அல்லதீன ஸலமூ மின்கும் காஃபா, யார் அநியாயம் செய்து விட்டிருக்கிறானோ அவரை மட்டுமல்ல நமது தண்டனை தேடி வரும். அப்படியான தண்டனையை பயந்து கொள்ளுங்கள். அநீதம் செய்யப்பட்டவர்கள் மட்டுமல்ல அழிக்கப்படுபவர்கள், பல நல்லவர்களும் அதில் உட்படுத்தப்படுகிறார்கள். உலக நியதி அதுதான். ஒரு இடத்துக்கு அல்லாஹ்வுடைய தண்டனை வரும் பொழுது அங்கு நல்லவர்கள், தீயவர்கள், தீயவர்களை தேடிச் சென்று அந்த தண்டனை பிடிப்பதில்லை. சில வேளை தீயவர்கள் தப்பிவிடலாம், நல்லவர்கள் கூட அதில் மாட்டிக்கொள்ளலாம். மறுமையில் தான் வம்சாசுல் யௌம ஐயுஹல் முஜ்ரிமூன், இன்றைய நாளில் பாவிகளே நல்லவர்களை விட்டு விலகி விடுங்கள் என்ற கட்டளை அங்குதான் இருக்கிறது. தங்கையானவர்களே, எனவே நாம் இந்த விடயத்திலே மிக அவசரமாக நாம் கவனம் செலுத்த வேண்டும். அந்த வகையிலே ஒரு பெண்ணை சீர்திருத்த ஐந்து விடயங்களில் அதாவது சிகிச்சை செய்யப்பட வேண்டும். இந்த வேருக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த நோயை நீக்கி அந்த வேரை ஆரோக்கியமானதாக வைத்து அதனூடாக நல்ல கிளைகளை, நல்ல இலைகளை, நல்ல கனிகளை, நல்ல பழங்களை அந்த மரத்தில் உருவாக்குவதற்காக நாம் வேரில் சிகிச்சை செய்ய வேண்டும். ஐந்து விதமான சிகிச்சைகள் மிக அவசரமாக செய்யப்பட வேண்டும். தங்கையானவர்களே, ஒரு பெண் குழந்தை பிறந்துவிட்டால் அன்றைய ஜாகிரியத்துக்கு அது சுமையாக இருந்தது. அவர்கள் கேவலமாக நினைக்கிறார்கள். இந்த பெண் பிள்ளையை வைத்து என்ன செய்ய முடியும்? அது குதிரை ஏறி சென்று எதிரியை தாக்கவா போகிறது? ஆண் குழந்தை என்றால் அவனை கொண்டு நமது எதிரி கூட்டத்துக்கு எதிராக நாம் எதிர்ப்பு நடவடிக்கையில் ஈடுபட முடியும் என்று ஒரு குறையாக நினைத்தது. பெண்ணிலுள்ள இயல்பான பலவீனத்தை அதை ஒரு குறையாக நினைத்து வெக்கப்பட்டது அன்றைய ஜாகிரியம். இன்றைய ஜாகிரியத்தும் பெண் பிள்ளையை ஒரு சுமையாகவே நினைக்கிறது. சகோதரர்களே, வேறொரு வித்தியாசம் கிடையாது, காரணங்கள் தான் வித்தியாசப்படுகின்றன. அன்றைய ஜாகிரியம் பெண்ணை சுமையாக நினைத்தது பெண்ணில் வீரம் இல்லை என்பதனால். இன்றைய ஜாகிரியம் பெண்ணை சுமையாக நினைப்பது பெண்ணுக்கு நாம் பல விடயங்கள் செய்ய வேண்டுமே. குழந்தை பிறந்து விட்டால் அவளுக்கு வீடு கட்ட வேண்டுமே, அவளுக்கு சீதனம் கொடுக்க வேண்டுமே, அல்லது அவளை யார்தான் சும்மா எடுத்துக் கொள்வார்கள், ஒரு சுமைதானே என்று பெற்றோர்கள் கருதக்கூடிய இன்றைய ஜாகிரியத்திலே தங்கியானவர்களே, எது எப்படி இருந்தாலும் அது அதற்கான சிகிச்சை என்ன என்பது அது ஒரு வேறு தலைப்பாக இருக்கிறது. ஆனால் நாம் ஒரு பெண் குழந்தை பிறந்து விட்டால் அது விடயத்திலே நாம் அதனுடைய தர்பியா, அந்த குழந்தையை வளர்க்கும் முறை, அந்த குழந்தையை பராமரிக்கும் முறையில் இஸ்லாமிய வழிகாட்டலோடு சிறந்த முறையை நாம் கடைபிடிக்க வேண்டும். ஏனென்றால் சிறு பராயத்தில் ஒருவருடைய உள்ளத்தில் ஒன்று பதிவது, சிறு பராயத்தில் சில பழக்க வழக்கங்களை உண்டாக்கிக் கொள்வது மரணம் வரைக்கும் அது நிலைக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே சிறு பிள்ளையாக இருக்கும் பொழுதே நாம் அந்த பிள்ளைகளுக்கு சரியான தகுதியாவை கொடுக்க வேண்டும். இது தாய் தந்தையுடைய அந்த பெண் பிள்ளையை சூழறிக்கக்கூடிய ஆண் பிள்ளைகளுக்கும் அதுதான். நீங்க குறிப்பாக வேரை பற்றி பேசுவதனால் அதனோடு மட்டும் சம்பந்தப்படுத்தி பேசுகிறோம். சரியான தர்பியா கொடுக்கப்பட வேண்டும். தர்பியாவிலே மூன்று பிரதானமான தலைப்புகள் அங்கு கோணப்பட வேண்டும். ஒன்று, அந்த பெண்ணுக்கு அல்லாஹ்வுடைய அச்சம் கொடுக்கப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய அச்சம் கொடுக்கப்பட வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய அச்சம் நம்முடைய முன்னோர்களிடம் எப்படி இருந்தன? சில பெண்கள் திருமணமானதற்கு பின்னால் கணவன் தொழிலுக்காக வெளிப்படும் பொழுது சொல்வார்களாம், இன்னா நஸ்பிரு அலல் ஜூ வலா நஸ்பிரு அலா நாரி ஜஹன்னம். எங்களுடைய அன்பு கணவன், என்னுடைய அன்பு கணவரே, நாங்கள் பசியில் பொறுமையாக இருக்கிறோம், வறுமையில் கஷ்டத்தில் பொறுமையாக இருக்கிறோம், எங்களால் நரக நெருப்பை பொறுமையாக இருக்க முடியாது, எனவே நீங்கள் ஹலாலாக சம்பாதித்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்வார்களா? அல்லாஹ்வுடைய அச்சம் உள்ள பெண்கள் தங்கியானவர்களே. எனவே இந்த சின்ன வயதிலிருந்து நாம் குழந்தைகளுக்கு, பெண் குழந்தைகளுக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை கொடுக்க வேண்டும். ஆண் குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்குவதை விட பெண் குழந்தைக்கு அல்லாஹ்வுடைய அச்சத்தை உண்டாக்குவது மிகவும் எளிதானது. அல்லாஹு தஆலா பெண்ணை இயல்பாக ஒரு மிருதுவான குணத்தோடு அல்லாஹ் படைத்திருக்கிறான், மிருதுவான உள்ளத்தோடு படைத்திருக்கிறான். எதையும் அவசரமாக ஈர்த்து கொள்ளும் நினைவாற்றலை, அதை மனதில் தங்க வைத்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய இயல்பான நல்ல பண்புகளை பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தாயும் தந்தையும் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வை அஞ்ச வேண்டும் என்று சொன்னால் உண்மையிலேயே அந்த குழந்தை அல்லாஹ்வுடைய பயமுள்ள குழந்தையாக மாறும். எனவே தக்வாவுடைய விடயத்திலே அந்த பிள்ளையின் விடயத்திலே கவனம் செலுத்தப்பட வேண்டும். அதற்கு உமர் ரழியல்லாஹு காலத்திலே ஒரு தாய் தனது பிள்ளைக்கு தக்வாவை சொல்லிக் கொடுத்து கொண்டு வந்த தாய், பிள்ளையிடம் தக்வா இருக்கிறதா என்று சோதித்து பார்க்கிறாள். திருமண வயதாகும் பொழுது பாலை கறந்து பால் குறைவாக இருக்கிறது, சற்று தண்ணீரை கலந்து விடுவோமே மகளே என்று தாய் தான் இவ்வளவு காலமும் ஊட்டி வந்த அந்த தக்வாவினுடைய எதிரொலியை பார்க்க நான் அடிக்கேற்கிறாள். அந்த பெண் குழந்தை என்ன சொன்னது, தாயே உண்மையிலேயே பால் குறைவு என்பது உண்மைதான், ஆனால் பாலில் நீர் கறக்கக்கூடாது என்பது கலீபாவுடைய கட்டளை. அந்த தாய் இன்னும் சோதிக்கிறாள், கலீபா என்ன பார்த்து கொண்டா இருக்கிறார்? அந்த தக்வாவோடு வளர்க்கப்பட்ட அந்த பெண் குழந்தை சொன்ன பதில் என்ன? பெண் பிள்ளை, தாயே உமர் அவர்கள் பார்க்கவில்லை என்பது உண்மைதான், ஆனால் என்னையும் உங்களையும் உமரையும் படைத்து அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறானே என்று சொல்கிறார்கள். தங்கியானவர்களே, நாம் அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்று சொல்வதில் நமக்கு ஒன்றும் சிரமம் இல்லை, அதில் லாபம் தான் இருக்கிறது. அந்த தாய் அப்படி ஊட்டியதனுடைய இலாபம் என்ன?
அமீருல் முஃமினீன் கலீஃபாவுடைய மகன் இளவரசர் தனக்கு மருமகனாக மாறுகிறார். ஒன்றும் சிரமம் இல்லை. அல்லாஹ் பார்த்துக் கொண்டிருக்கிறான் என்ற ஒரு வார்த்தையை சொல்வதில் ஒன்றும் ஒரு ரூபாயும் செலவு போக மாட்டார். நாம் பொதுவாக எதிலுமே காசை தான் யோசிக்கிறோம், செலவு போயிருமென்னு பயப்படுறோம். சகோதரர்களே, நம்முடைய பொங்கல பிள்ளைக்கு அல்லாஹ்வுடைய நினைவு சொல்றதில் ஒரு வாசனை செலவு போகாது. லேசா தரமையா செய்யலாம். ஆண் பிள்ளைக்கு சொல்றதை விட பெண் பிள்ளைக்கு சொல்றது லேசு. ஆண் பிள்ளைகளுக்கும் லேசான முறையை கடைபிடித்து சொல்ல முடியும், ஆனால் பெண் குழந்தைகளுக்கு இயல்பாகவே லேசாக இருக்கிறது. இரண்டாவது தரவியாவில் கடைபிடிக்க வேண்டிய விடயம், அந்த குழந்தையை கட்டளைக்கு தாய் தந்தை சொல்லக்கூடிய விடயங்களுக்கு வழிபடக்கூடிய தன்மையை உண்டாக்க வேண்டும். அந்த குழந்தை என்ன முறையில் சொன்னால் வழிபடுமோ, அன்பாக, ஆதரவாக, இரக்கமாக, அதனுடைய நிலை விளங்கி பெற்றோர் சொல்லும் பொழுது வழிபடக்கூடிய குழந்தையாக மாறும். அல்லாஹுக்கும் வழிபடக்கூடிய குழந்தையாக அதனை ஆக்க வேண்டும். அப்பொழுதுதான் திருமணத்துக்கு பின்னால் கணவனுக்கு வழிபடும் குழந்தையாக பெண் பிள்ளையாக இருக்கும். இன்று பல பெண்கள் கணவனுக்கு வழிபடவில்லை என்பது ஒரு பெரும் தலைப்பாக பிரச்சனையாக இருக்கிறது. தங்கையானவர்களே, அந்த வழிபாட்டை நாம் சிறு வயதிலிருந்தே பழக்க வேண்டும். மூன்றாவது விடயம் மிக முக்கியமான விடயம், அல்லாஹுடைய அச்சத்தை கொடுப்பதோடு அல்லாஹுக்கு வழிபட வேண்டும் என்ற உணர்வை உண்டாக்குவதோடு அந்த பிள்ளைக்கு அல்லாஹுடைய யக்கீனை கொடுக்க வேண்டும். யக்கீன் இருக்கிறவே உறுதியான அசைக்க முடியாத நம்பிக்கை. இதனுடைய பிரயோஜனம் என்ன தெரியுமா? உலகத்தில் எந்த பிரச்சனை வந்தாலும் அதை எதிர்கொள்ளும் ஆற்றல் பிறக்கும். உலகத்தில் எவ்வளவு பெரிய பிரச்சனை வரட்டும், முழு உலகமும் அழிக்கப்பட்டு விட்டது, தான் மட்டும்தான் ஒருவனாக இருக்கிறேன் என்றாலும் கூட இந்த யக்கீனை கொண்டு அந்த பிரச்சனையை சமாளிக்கக்கூடிய மனோவலிமை பிறப்பதுதான் யக்கீன். அது மிக விரிவான ஒரு பாடமாக இருக்கிறது. எனவே நம்முடைய தர்பியாவிலே தக்வாவை, இத்தாஅத்தை, யக்கீனை இந்த பெண் பிள்ளைகள் விடயத்தில் நாம் கவனம் செலுத்தி கொடுக்க வேண்டும். அதற்கு முன்னுதாரணமாக பெற்றோர் திகழ வேண்டும். இரண்டாவது விடயம், அந்த பெண் பிள்ளை பருவ வயதை எய்யப் போகிறது. அது பருவ வயதை எய்யும் பொழுது அதற்கு முன்னாலேயே அதற்குரிய காலகட்டம் நெருங்கிய பொழுதே அந்த குழந்தைக்கு மஹ்ரமியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மஹ்ரமியத் என்றால் என்ன சகோதரர்களே? ஒரு ஆணுக்கு எல்லா பெண்களோடும் பேச முடியாது, பழக முடியாது. ஒரு பெண்ணுக்கு எல்லா ஆண்களோடும் பேச முடியாது, பழக முடியாது. அப்படி ஒரு திறந்த கலாச்சாரத்தை இஸ்லாம் சொல்லவில்லை. திறந்த கலாச்சாரம் அது மிக மோசமான நிகழ்வுகளை, மிக மோசமான விடயங்களை உண்டாக்கக்கூடிய கலாச்சாரம். இஸ்லாம் ஒருபோதும் அதை அனுமதிக்க மாட்டார். அனைவரோடும் பேச முடியும். சிலர்கள் இப்படியும் நாம் நினைக்கலாம், உள்ளம் சுத்தமாக இருந்தால் போதும் தானே. உண்மையிலேயே சகோதரர்களே, உள்ளத்தின் சுத்தத்தின் அடையாளமே அதை பேணுவதுதான். உண்மையான உள்ளத்தினுடைய அடையாளமே அதை பேணுவதுதான். அதை விட வேறு நிற்க முடியாது. ஏனென்றால் மிக பரிசுத்தமான அல்லாஹ்வுடைய கட்டளை அது, அவன் போட்ட கட்டளை, அவ்வளவுதான். தங்கையானவர்களே, மஹ்ரமியத்தை நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும். மஹ்ரமியத் என்றால் என்ன? சூரா நிசாவினுடைய ஒரு வசனம் சொல்கிறது, ஹுர்ரிமத் அலைக்கும் உம்மஹாத்துக்கும் என்று 11 சாராரை குறிப்பிட்டு, இன்னார் இன்னார் உங்களுக்கு மஹரமானவர்கள், இவர்கள் தவிர்ந்தவர்கள் எல்லாம் அஜினபிகள், அந்நியர்கள் என்று சொல்கிறது. சகோதரர்களே, இந்த விடயத்தை நாம் நம்முடைய பெண் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். குறிப்பாக தாயை வைத்து சொல்ல வேண்டும். ஏனென்றால் பெண் பிள்ளையினுடைய தரபியாவினுடைய மிகப்பெரிய பகுதி தாயில் தான் தங்கி இருக்கிறது. தாய் அதனை சொல்லிக் கொடுப்பதற்கு முன்னால் தாய் அதில் பேணுதல் உள்ளவராக இருக்க வேண்டும், தந்தை அதில் கவனம் உள்ளவராக இருக்க வேண்டும். ஏனென்றால் தனது பெண்கள் அந்நிய ஆண்களோடு பேசுவதற்கு அனுமதிக்கக்கூடிய ஆண், தனது பெண்கள் என்றால் தனது தாய், சகோதரி, தன்னுடைய மனைவி, தன்னுடைய பெண் பிள்ளை, இவர்கள் அந்நிய ஆண்களோடு பேசுவதற்கு தான் தடை விதிப்பதில்லை, அதை அனுமதிக்கிறார் என்றால் இவரை இஸ்லாம் என்ன பேர் தெரியுமா சொல்கிறது? தையூஸ் என்று சொல்கிறது. தையூஸ், தையூஸ் என்றால் என்ன? விளங்கும் தமிழில் சொல்வதாக இருந்தால், நன்றாக விளங்கும் தமிழில் சொல்வதாக இருந்தால் பொன்னேன் என்று சொல்கிறது இஸ்லாம். தனது பெண்களை அந்நிய ஆண் பேசுவதற்கு தடை விதிப்பதில்லை, அதை பற்றி கண்டுகொள்வதில்லை. இவரை தையூஸ், இஸ்லாத்தின் பார்வையில் வெறுதையூர், இவர் பொன், அதாவது இப்படி வார்த்தையை ஷரியத் மிக கடுமையாக சொல்கிறது. எனவே தாய் அந்த பெண் பிள்ளைக்கு மஹ்ரமியத்தின் முன்னுதாரணமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் எதை பெற்றோர் சொன்னாலும், எதை தாய் சொன்னாலும், பிள்ளை திறந்து பார்க்கும் கண்ணாடி அது தாய் தந்தை தான். சகோதரர்களே, அந்த வகையிலே தாய் மஹ்ரமியத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும். மகளே, நீ சிறு பிள்ளையாக இருந்தாய், இன்னாரினோடெல்லாம் சென்றாய், பைக்கிலே சென்றாய், வாகனத்திலே சென்றாய், நீ பேசினாய், கதைத்தாய், ஆனால் இப்பொழுது உனக்கு இஸ்லாம் இருக்கிறது, உன்னை பாதுகாக்க வேண்டும், நீ அதாவது நீதான் அவசரமாக பாதிக்கப்படக்கூடியவள், எனவே உன்னை பாதுகாக்க இஸ்லாம் இருக்கிறது, எனவே நீ இன்னாரோடுதான் இதற்கு பின்னால் பேச வேண்டும், இன்னாரோடுதான் பழக வேண்டும், இன்னாரோடுதான் பிரயாணம் செய்ய வேண்டும் என்று மஹ்ரமியத்தை சொல்ல வேண்டும். தங்கையானவர்களே, நாம் சொல்லாவிட்டால் அந்த பிள்ளைக்கு தெரியாது, அந்த பிள்ளை தானாக உணர மாட்டாது, அது அனைவரும் சமன் என்று நினைத்துவிடும். எனவே சகோதரர்களே, மிக முக்கியமான விடயம் இதில் நமக்கு நம்முடைய பெண் குழந்தைக்கு ஆபத்தல்ல, பாதுகாப்பு இருக்கிறது. அல்லாஹு தஆலா நம்முடைய பெண் குழந்தைகளை பாதுகாப்பான், அவன் கரை சேர்ப்பான், அவனை நம்பியவர்களை கைவிட்டதில்லை, அவன் வழியில் சென்றவர்களை கரை சேர்த்தே தீர்வான் அல்லாஹு தஆலா. தங்கையானவர்களே, எனவே மஹ்ரமியத்தை நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதற்காக நாம் அதை படிக்க வேண்டும், பேண வேண்டும். மூன்றாவது விடயம், அந்த மஹ்ரமியத்தோடு சம்பந்தப்பட்ட இன்னொரு விடயம் என்னவென்றால், அந்த பெண் குழந்தையை தனியாக அனுப்ப முடியாது. பருவ வயதை அடைந்து விட்ட அந்த பெண்ணை தனியாக அனுப்ப முடியாது. ஹதீஸ் சொல்கிறது, லா துஸாஃபிரன் இம்ராதுன் இல்லா வமஅஹா மஹ்ரம். ஒரு பெண் பிரயாணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணோடு மஹ்ரமான ஒருவர் இருக்க வேண்டும், அந்நிய ஆணும் பெண்ணும் சேர்ந்து இருக்க வேண்டாம், அங்கு மூன்றாவது ஆளாக ஷைத்தான் வந்து விடுவான் என்று ஹதீஸ் சொல்கிறது. சகோதரர்களே, நம்முடைய பெண் பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும் இஸ்லாத்தினுடைய முறையிலே. எனவே பெண் பிள்ளைகளை தனியாக அனுப்புவதற்குரிய ஷரியத்துடைய அனுமதி கிடையாது. அன்பையிலே அகிலரங்கை ஜம்மியத்துலமாவிடம், பெண்கள் வெளிநாடுகளுக்கு தொழிலுக்காக வேறு காரியங்களுக்காக தனியாக செல்கிறார்களே, இதை பற்றி உங்களுடைய ஃபத்வா என்ன என்று கேட்கப்பட்டிருந்தது. அவருடைய வெப்சைட்டிலும் அந்த ஃபத்வாவை பார்க்க முடியும். தங்கையானவர்களே, சொல்லியிருந்தார்கள், ஒரு பெண்ணுக்கு தனியாக செல்வதற்குரிய எந்த காரணமும் கிடையாது. ஒரு பெண்ணுக்கு என்று இஸ்லாத்தில் உள்ள மிகப்பெரிய கடமை ஹஜ். எந்த அளவுக்கு என்றால், ஆண்களுக்கு ஜிஹாதை போன்றதுதான் பெண்களுக்கு ஹஜ். ஜிஹாதும் ஹஜ்ஜும் சமப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜிஹாத் என்பது சாதாரண வேலையா என்ன? சகோதரர்களே, இந்த ஹஜ்ஜுக்கு செல்வதாக இருந்தால் கூட ஒரு பெண்ணுக்கு வசதி இருந்தால் செல்ல முடியாது. ஒரு பெண்ணுக்கு வசதி இருக்க வேண்டும், மஹ்ரமான ஆணை அழைத்து செல்வதற்குரிய வசதியும் இருந்தால்தான் ஒரு பெண்ணுக்கு ஹஜ் கடமையாகும். அப்படி என்றால் தனியாக வெளிநாடுகள் செல்வது, தனியாக ஒவ்வொரு இடங்களுக்கு செல்வது ஷரியத்திலே அனுமதிக்கப்படாத விடயம். ஆம், ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை, பாதுகாப்பான சூழ்நிலையாகவும் இருக்கிறது என்றால் பெண்கள் சேர்ந்து செல்வதற்கான ஒரு சிறிய அனுமதி இருக்கிறது. அது எந்த விடயம், பாதுகாப்பா இல்லையா, நிர்பந்தமா இல்லையா என்கிறது அங்கு தெளிவுபடுத்தப்பட வேண்டும். தங்கையானவர்களே, எனவே நாம் நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு மஹ்ரமியத்தை சொல்லிக் கொடுப்போம். நாம் யோசிப்பதெல்லாம் என்னவென்றால், நம்முடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும், அவர்களால் எங்களுக்கு சிரமம் வராது. சகோதரிகளே, உண்மையிலேயே சிரமம் வராது ஷரியத்தை சொல்லிக் கொடுத்தார். சிரமம் என்பது உறுதிப்படுத்தப்படுகிறது ஷரியத் இல்லாத போது. எனவே ஷரியத்தை பேணுவோம், சொல்வதில் நமக்கு என்ன செலவு இருக்கிறது, இப்படித்தான் அல்லாஹ்வுடைய கட்டளை என்று நமக்கு சொல்வதில் நமக்கு என்ன சுமை இருக்கிறது. சகோதரர்களே, நாம் சில வேளை இப்படி யோசிக்கலாம், சொன்னால் செய்ய வேண்டுமே. சகோதரர்களே, நம்முடைய ஆசைக்காக ஒரு பெண் பிள்ளையை நாசமாக்க முடியுமா? சகோதரர்களே, நம்முடைய ஆசைக்காக, நம்முடைய காமத்துக்காக, நம்முடைய வெறிக்காக நாம் நம்முடைய பெண் பிள்ளையை நாசமாக்க முடியுமா என்ன? அதை பாதுகாக்க வேண்டுமே. அல்லாஹ் அமானிதமாக நம்முடைய கையிலே தந்திருக்கிறானே, அல்லாஹு தஆலா இந்த குழந்தையை பாதுகாக்கும் பொழுது அல்லாஹ் தரும் பரிசு என்ன தெரியுமா? ஹதீஸிலே ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னார்கள், ஒருவருக்கு மூன்று பெண் பிள்ளைகள் இருந்து அதனை சரியாக வளர்த்து அதனை கரை சேர்ப்பார் என்றால், அந்த மூன்று பெண் பிள்ளைகளும் இவர் நரகத்துக்கு போகக்கூடாது என்று அல்லாஹ்வுடன் பேசுவார்கள். சஹாபிகளில் ஒருவர், யா ரசூலல்லாஹ், இரண்டு பெண் குழந்தை இருந்தா? இரண்டு இருந்தாலும் அப்படித்தான். இன்னும் ஒருவர், யா ரசூலல்லாஹ், ஒருவர் இருந்தால்? ஒருவர் இருந்தாலும் அப்படித்தான். சகோதரர்களே, நாம் சுவர்க்கத்துக்கு போக நமக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த பெண் குழந்தையை நாமே நாசமாக்கி விட முடியுமா? எனவே நாம் சிந்திப்போம் சகோதரர்களே. நாம் இதிலும் நாம் இயல்பாக கெட்டவர்கள் அல்ல, கெடுதிகள் நம்மிடம் வந்து சேர்கின்றன. நாம் இயல்பில் நல்லவர்கள், குறையாகத்தான் நம்முடைய சிந்தனை அல்ல, நாம் நன்றாக சிந்திக்க தெரிந்தவர்கள். நலவு இதுதான், கெடுதி இதுதான், இது நல்லது இது கெட்டது, இது நல்ல பாதை இது கெட்ட பாதை என்று விரிவாக பார்க்க அறிய தெரிந்தவர்கள் நாம். எனவே சகோதரர்களே, நாம் சிந்திப்போம். மூன்றாவது விடயம், இந்த பெண் பிள்ளை விடயத்தில் நாம் கோர வேண்டிய மூன்றாவது அம்சம் ஃபர்தாவாக இருக்கும். சகோதரர்களே, இந்த மஹ்ரமியத்தும் ஃபர்தாவும் ஒரு புத்தகத்தில் உள்ள பேப்பர்களை பாதுகாக்கும் இரண்டு பக்க உரைகளை போடுது. எப்ப புத்தகத்தில் உரை கலந்துடுமோ பேப்பருக்கு உத்தரவாதம் இல்லை. பேப்பர் கலரும் சகோதரர்களே, மஹரமியத்தும் பர்தாவும் எங்களோட பெண் பிள்ளைகள், எங்களுக்கு முடியாது மஹரமிய எங்களோட பெண் பிள்ளைகளை பாதுகாக்கக்கூடிய இரண்டு விடயங்கள். பர்தா ஆக முக்கியம். குர்ஆன் சொல்லுகிறது பெண்களை பார்த்து வலாயுதி நந்தீனத்தகும், பெண்களை உங்களுடைய அழகுகளை வெளிப்படுத்தாதீர்கள். அழகு என்றால் இதை விளங்குவதற்கு பெரிய வரைவிலக்கணம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. யாருக்கும் அழகு எது அசிங்கம் எது என்பதெல்லாம் தெரியும். அழகு எங்கு இருக்கிறது, எப்படி வெளிப்படுகிறது என்பதெல்லாம் நமக்கு தெரியும். தங்கியானவர்களே, ஃபர்தாவை பேண வேண்டும். நபி உல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பெண்கள் விடயத்தில் மிக அன்புள்ளவர்கள், அதே நேரம் மிக கடுமையான எச்சரிக்கைகளையும் பேசியிருக்கிறார்கள். ஒரு ஹதீஸிலே சொன்னார்கள், கியாம நாள் நெருங்கும் பொழுது சில பெண்கள் வருவார்கள், சில பெண்கள் ஆடை அணிவார்கள் ஆனால் நிர்வாணிகளாக இருப்பார்கள். சகோதரர்களே, ஆடை அணிந்து நிர்வாணம், நிர்வாணம் நமக்கு தெரியும். ஆடை அணிந்த நிர்வாணம் அது என்னது? அதற்குரிய விளக்கத்திலே தங்கைக்குரிய ஆலிம்கள் எழுதும் பொழுது மூன்று காரியங்களை எழுதுகிறார். ஒன்று மெல்லிய ஆடை, அதாவது உடலின் நிறத்தை மறைக்காத ஆடை. ஒரு பெண் உடுக்கிறாள் என்றால் அவள் நிர்வாணி, ஆடை அணிந்த நிர்வாணி. இரண்டாவது குட்டையாக உடுக்குகிறாள், அங்கங்கள் அவயவங்கள் தென்படும் அளவுக்கு உடுக்கிறாள், இவள் ஆடை அணிந்த நிர்வாணி. மூன்றாவது சொன்னார்கள், அதாவது இறுக்கமாக அணிகிறாள், அவருடைய உடல் கட்டமைப்பு வெளியில் தென்படும் அளவுக்கு. ஏன், இன்னும் சொல்வதாக இருந்தால் உள்ளாடை தெரியும் அளவுக்கு ஆடை அணிகிறார். இவள் ஆடை அணிந்த நிர்வாணி என்று செல்லலாளிசுவர்கள் சொல்கிறார்கள். தங்கைக்குரியவர்களே, அது மட்டுமல்ல, முடிகளை அவர்கள் ஒட்டக திமிழ்களை போன்று வைத்திருப்பார்கள். இன்று உலகத்திலே பித்னாவை உண்டாக்குவதே வாழ்க்கையின் நோக்கமாக கொண்டவர்கள் இந்த ஹேர் ஸ்டைலை பலவாறாக அமைத்து காட்டுகிறார்கள். இந்த நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால், சில பெண்கள் இன்டர்நெட்டிலே உள்ள விடயங்களை பார்த்துத்தான் ஸ்டாப் காட்டுகிறார்கள், முடிவாருகிறார்கள். மிக மோசமான நிலைமைகள் இன்று இருக்கின்றன. நாம் யாரையும் யாரும் குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நான் என்னை குறை சொல்கிறேன். நாம் யாரை பற்றியும் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் எனக்கு பொறுப்பான தாய் மனைவி பெண் பிள்ளை சகோதரியை பற்றி நான் யோசிக்கிறேன். சங்கியானவர்களே, இவர்களுடைய முடி அந்த ஒட்டக திமிழ்களை போல் உயர்ந்திருக்கும். இப்படி செஞ்சா உண்மையிலேயே பார்க்கறதுக்கு நல்லாத்தான் இருக்கும், பார்க்கிற ஆணுக்கு ஆசை வரத்தான் செய்யும். சில நேரம் அது அழகானதாகத்தான் தெரியும், நவீனமானதாக, ஃபேஷனானதாக, மல்டியாக, பட்டர்ஃப்ளையாக, ஃபிஷ்ஷாக, பல கோணத்தில் தெரியும். சகோதரிகளே, தண்டனை என்ன தெரியுமா? சுவர்க்கம் கிடைக்காது. சுவர்க்கத்தை விடுவோம், சுவர்க்கத்தில் வாடை கூட கிடைக்காது. வாடை எவ்வளவு தூரம் வீசும்? நபியர்கள் சொன்னார்கள், 500 வருடம் வரைக்கும் அதனுடைய வாடை தூரமாக வீசும். சுவர்க்கத்தினுடைய வாடை அதற்கு நுழைவதற்கு 500 வருடத்துக்கு முன்னாலேயே தெரியும், அது கூட கிடைக்க மாட்டாது என்று சொல்லலாம். சகோதரர்களே, நம்முடைய தாயை அப்படி பார்க்க நாம் விரும்புகிறோமா? நம்முடைய பெண் பிள்ளைக்கு அப்படி நிலை ஏற்பட வேண்டும் என்று நாம் ஆசைப்படுகிறோமா? நம்முடைய மனைவி சந்தோஷத்தில் கவலையில் பங்கு தந்தவன், நமக்காக வாழ்பவள், இவள் நாம் சுவர்க்கத்துக்குள் இருக்க அவள் எங்கோ இருப்பதை பார்த்து நாம் என்ன சந்தோஷப்படுவோமா? அவ்வளவு நாம் கெட்டவர்களா? அவ்வளவு நம்முடைய உள்ளம் கோபமானதா? அவ்வளவு தூரம் நாம் பெண்கள் மீது காழ்ப்புணர்ச்சி உள்ளவர்களா? சகோதரர்களே, ஏன் நம்முடைய ஆசையாக பெற்ற பெண் குழந்தைக்கு ஏன் இப்படி ஒரு நிலையை நாம் உண்டாக்க வேண்டும்? எனவே பெண்ணுடைய பர்தா அவசியமானது. பர்தா விடயத்திலே சங்கையான ஆலிம்களிடம் பல கருத்துக்கள் இருக்கிறது. சிலர்கள் முகத்தை மூட வேண்டும் என்று, சிலர்கள் முகத்தை மூட வேண்டிய அவசியம் இல்லை என்று. உண்மையிலேயே அதெல்லாம் நியாயமானது. அல்லாஹு தஆலா சங்கையான ஆலிம்கள் அனைவர்களுக்கும் அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக.
ஆனால் ஒன்று மட்டும் உண்மை, அனைவர்களும் ஏகோபித்த ஒரு முடிவு. பெண் ஃபித்னாவுடைய நிலையாக இருந்தால், தனக்கு ஆபத்து வரும் நிலையாக இருந்தால், ஒரு பெண் தன்னை முழுமையாக மறைக்க வேண்டும் என்பதில் சங்கையான ஆளுங்களிடம் கருத்து முரண்பாடு இல்லை. என்ன நிலை இருக்கிறது என்பது நம் ஒவ்வொருக்கும் தெரியும். சங்கையானவர்களே, நிறமான ஆடைகள், நாம் ஒரு குழந்தையை பார்க்கிறோம், சிறுவர் உளவியல் கூட சொல்லக்கூடிய விடயம், ஒரு குழந்தை சாப்பிடுது இல்லைண்டா, கலர் கலரா உணவை மாற்றி கொடுங்க, சோறு தின்னுதுல்லா கொஞ்சம் சோற்றுல சிவப்பு ஆணை தூக்கி கொடுத்தா அந்த குழந்தை சோறு தின்றது தின்னாட்டியும் சிவப்ப தின்றது தின்னும். கலர்ல கவர்ச்சி இருக்குது, கலர் கலரா இருந்தா பிள்ளைக்கு ஆசை. 10 ரூபாய் டொப்பிய ஒரு ஒயிட் பேப்பர்ல சுத்தி கொடுங்க, 1 ரூபாய் டொப்பிய கலர் பேப்பர்ல சுத்தி கொடுங்க, உங்களோட புள்ள தெரிவு செய்ய போகுது அந்த கலர் பேப்பர்ல 1 ரூபாய் டொப்பிய தான். அது தெரிவு செஞ்சது டொப்பியா இல்ல பேப்பர், அந்த குழந்தை தான் வளர்ந்து பெருசாகுது. அந்த குழந்தையாக தான் நாங்களும் இருந்தும் இப்ப பெருசாக இருக்கிறோம். எதில் எங்களுக்கு கவர்ச்சி இருக்குது, எதில் எங்களுக்கு விருப்பம் இருக்குது? சகோதரர்களே சிந்திப்போம். ஐந்தாவது ஒரு விடயம், நான்காவது விடயம், அந்த பெண் பிள்ளை விடயத்தில் நாம் போட வேண்டிய விடயம், நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு தேவையான அறிவை கொடுக்க வேண்டும், தேவையான மார்க்கத்தை கொடுக்க வேண்டும், தேவையான ஒழுக்கத்தை கொடுக்க வேண்டும். அந்த பெண் பிள்ளைகளை நாம் அவதானிக்க வேண்டும். அவர்கள் யாரோடு பேசுகிறார்கள், யாரோடு பழகுகிறார்கள், எங்கு செல்கிறார்கள், வகுப்புக்கு செல்வென்று பெறுகிறார் எங்கு செல்கிறார்கள், மார்க்கம் படிப்பதென்று பெறுகிறார் எங்கு செல்கிறார்கள். சகோதரர்களை அவதானிக்க வேண்டும். அவர்களை மாற்றுவது மிக இலகுவானது, எப்படி அவருடைய உள்ளம் மிருதுவானதோ அது போன்றது. இலகுவான உபதேசங்களுக்கும் வழிபடும் தன்மை உள்ளவர்கள் பெண்கள், கடினமானவர்கள் ஆண்கள் போன்று கடினமானவர்கள் அல்ல, மிக மிருதுவானவர்கள். அதே போன்று ஐந்தாவது விடயம், அந்த பெண் பிள்ளைகளுக்கு நாம் தகுந்த வயதிலே நிகாக செய்து வைக்க வேண்டும், நிகாக செய்து வைக்க வேண்டும். மனிதனுக்குள் பல கிளர்ச்சிகள் இருக்கின்றன, பல உணர்ச்சிகள் இருக்கின்றன. பசி ஒரு உணர்ச்சி, தூக்கம் ஒரு உணர்ச்சி, மனிதனுக்கு தூங்க வேண்டும், பசிக்கிறது சாப்பிட வேண்டும், தாகம் ஏற்படுகிறது குடிக்க வேண்டும். எல்லா கிளர்ச்சிகளையும் விட மிக கூடுதலாக மனித உடலில் உண்டாகக்கூடிய கிளர்ச்சி பாலியலுடைய கிளர்ச்சி. அந்த வயது வந்துட்டா தானாகவே அந்த உணர்வு வந்துடும், அதற்குரிய ஹோமோன்கள் உடல்ல சுரக்க ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் அவர் தவறுல போறதுக்கு அல்லது ஏதோ ஒரு தவறான வழிமுறையை கடைபிடிக்கிறதுக்கு அது வழிவகுக்கும். அதனால இஸ்லாம் ஊண்டி ஊண்டி சொல்லுது, திருமணத்தை முடிச்சு கொடுங்க, உரிய வயசு வந்துட்டா திருமணத்தை செஞ்சு வச்சிடணும். சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நடையார்களே, அல்லாஹ் நம் அனைவர்களையும் மன்னிக்க வேண்டும். இன்று நம்முடைய சமூகத்தில் திருமணத்துக்கு விலை கூடுதலாக இருக்கிறது. எந்த சமூகத்தில் திருமணத்துக்கு விலை கூடுமோ அந்த சமூகத்தில் துர்க்குணத்துக்கு, துர்நடத்தைக்கு, ஜினாவுக்கு விலை குறையும். திருமணத்துக்கு விலை கூடினா ஜினாவுக்கு விலை குறையும். ரெண்டும் நடக்கிறது ஒன்றுதான். ஏன்னா மனித உள்ளால் உட்படக்கூடிய உணர்ச்சி கிளர்ச்சி, அதை நீக்கிறதுக்கு ரெண்டு வழி இருக்குது. ஒன்று திருமணம், மற்றது துர்நடத்தை. திருமணத்துக்கு விலை கூடினா துர்நடத்துக்கு விலை குறையும். எந்த சமூகத்தில் எந்த ஊர்ல திருமணத்துக்கு விலை குறையுமோ துர்நடத்துக்கு விலை கூடும். என்ன செய்வோம் நாம் அனைவரும் சேர்ந்து? திருமணத்துக்கு விலையை கூட்டி வைப்போம். அப்படியா? அழிஞ்சது போதாதா? நாங்க உலகம் அழியிறது போதாதா? இன்னும் திருமணத்துக்கு விலையை கூட்டி துர்நடத்துக்கு விலையை குறைச்சி அழியறதுக்கு திருமணத்துக்கு விலையை குறைப்போம். ஆண்களால் முடியும். அர்ரிஜாலு கவ்வாமூன் அலன் நிசா, ஆண்கள் பெண்கள் மீது ஆதிக்கம் செலுத்தும் ஆற்றல் உள்ளவர்கள். ஆண்கள் ஒன்றும் பெண்களுக்கு கீழாக உள்ளவர்கள் அல்ல, பெண்களை மேய்ப்பவர்கள். பிமா ஃபல்லல்லாஹு பஅதஹும் அலா பஅத், அல்லாஹ் பெண்களை சிலர்கள் ஆண்களை விட, பெண்களை விட ஆண்களை சங்கைப்படுத்தியிருக்கிறான். என்ன சங்கை? வபிமா அம்ஃபகூ மின் அம்வாலிஹிம், தங்களுடைய சொத்துக்களில் இருந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள். அவர்கள் வாங்கி தின்பவர்கள் அல்ல, கொடுத்து வாழ்பவர்கள், உழைப்பவர்கள், ஆற்றல் உள்ளவர்கள், எங்கும் சென்று ஹலாலாக தேடி வரும் சக்தி உள்ளவர்கள் ஆண்கள். முடியும், நம்மால் முடியும், 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 சிந்தித்தால் முடியும், முடியும். சங்கியானவர்களே, எனவே இந்த விடயத்தில் நாம் கவனம் செலுத்துவோம். அல்லாஹு தஆலா நிச்சயமாக நம்மை பாதுகாப்பான், நம்முடைய பெண் பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பான். எப்பொழுது பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்படுவார்களோ மரத்தின் வேருக்கான சிகிச்சை கிடைக்கிறது. மரத்தின் வேர் சீராக இருக்கும் பொழுது கிளைகள் தானாகவே சீராகிவிடும். ஒரு கெட்ட தாய் வீட்டில் இருந்தால் எப்படி நல்ல குழந்தை உருவாக முடியும்? ஒரு கெட்ட மனைவி வீட்டில் இருந்தால் எப்படி நல்ல கணவன் வருவாரு? ஏன் அதிகமாக சுபகுக்கு மசிதுக்கு ஆக்கல் இல்லைன்னா, எல்பாட்டி அனுப்புற மனைவி என் வீட்டுல இல்ல, எல்பாட்டி அனுப்புற ஒரு உமா இல்ல வீட்டுல, எல்பாட்டி அனுப்புற ஒரு பொம்பளை பிள்ளை இல்ல. அங்க ஒரு சகோதரி உள்ள தனது சகோதரனை தட்டி விடக்கூடிய மஸ்ஜிதுக்கு போகும்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் இல்லாததுனாலதான் மஸ்ஜித் அதுக்கு குறைவா இருக்குது. எனவே சகோதரிகளே, சிந்திப்போம். நாம் அதில் கெட்டிக்காரர்கள், அறிவில் நாம் உயர்ந்தவர்கள், நாம் அனைவர்களும் படித்தவர்கள், நமக்கு நல்ல விளக்கம் இருக்குது, எதையும் விளங்கி செயல்படக்கூடிய ஆற்றல் இருக்குது. நாம் ஏதோ ஏதோ மடத்தனமாக செயல்படுகிறோம்ல, யார் எங்களோட அறிவுல டச் பண்ணாலும் எங்களுக்கு கோபம் வரும். நான் என்று ஏற்றினா கூட பொறுத்துக்குவோம், மடை என்று ஏற்றினா ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அறிவை டச் பண்றாங்க. சகோதரர்களே, விளங்குவோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விளங்க நினைச்சா அல்லாஹ் விளங்க வைப்பான். அல்லாஹ் யாருக்கு விளங்கப்படுத்தினானோ அவர்கள் பாக்கியசாலிகள். யாருக்கு அல்லாஹ் விளங்க வைக்கலையோ, அல்லாஹுவை தவிர அவங்களுக்கு விளங்க வைக்கக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையை விளங்கி செயல்படக்கூடிய தௌஃபீகத்தை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களுடைய சங்கையான பெற்றோருடைய பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட சகோதர சகோதரி பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களோட சங்கையான உஸ்தாதுமார்கள் மாணவ மாணவியுடைய பாவங்களை மன்னிப்பாயாக, ஆண்களுடைய பெண்களுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. யாரும் எல்லா கருதிகளிலும் எங்களை பாதுகாப்பாயா, எல்லா நலவுகளிலும் எங்களுக்கு பங்கு தருவாயா. யாரும் எதனை நாம் எதனை நீ பேச வைத்தாயோ, எதனை நீ கேட்க வைத்தாயோ, அதிலே யாரும் நல்லதை எடுத்து நடக்கக்கூடிய தோஷத்தை எங்களுக்கு தந்துருவாயாக. மூத்து வரைக்கும் முன்னை பயந்து உன்னுடைய திருப்திக்காக உழைக்கக்கூடியவர்கள் ஆக்கிடுவாயாக. யாரும் கெட்ட முசீபத்துகளை விட்டும் கெட்ட பிரச்சனைகளை விட்டும் நீங்களை பாதுகாப்பாயாக, எங்களோட சந்தேகத்தையும் பாதுகாப்பாயாக. வாஹ்ரதாவானா அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்.